திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சித்சபேசா சிவ சிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி திருச்சிற்றம்பலம் அப்பனை நந்தியை ஆரா ஆமோதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரி சாயினோ ஏத்துமின்கேத்தினார் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கலல்களை மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றிக் கொண்டு திருமூல தேவ நாயனாரின் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வணங்கி திருவாவூர்துறை ஆதீன குரு முதல்வரையும் குருமகா சன்னிதானத்தையும் பணிந்து போற்றிக் கொண்டு நாள்தோறும் இந்த அருமையான நிகழ்வுகளை ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம் அதற்கு அடுத்தபடியாக உண்ணு மருந்தும் உலப்பிலி காலமும் பண்ணொரு கேள்வியும் பாடலுமாய் நிற்கும் விண்ணின்று அமரர் விரும்பி அடித்தொழ எண்ணின்று எழுத்தஞ்சுமாகி நின்றானே என்ற ஒரு அருமையான பாடல். சிவபெருமான் தான் நமக்கு எல்லாம் அப்படிங்கிறத அவர்தான் மருந்துமாக இருந்து நமக்கு உதவி செய்கின்றார் அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல். இப்போ விண்ணின்று அமரர் இல்ல சொர்க்கத்துல இருக்கக்கூடிய அமரர்கள்லாம் வந்து அன்பு பூண்டு அடித்தொழ திருவடியில விழுந்து வணங்க ஸ்ரீ பஞ்சாட்சர வடிவாக நிலை பெற்றுள்ள சிவமானது உண்ணு மருந்தும் அவங்க உண்ணுகின்ற அமுதமாகவும் அடுத்து வற்றாத கால தத்துவமாகவும் இசையோடு கூடிய வேதமாகவும் பண்ணோடு கூடிய பாடலாகவும் இருக்கின்றார். ஏழிசையாய் இசை பயனாய் இல்லையா, பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி எல்லாம் பார்க்கிறோம். எல்லாம் திருமுறைகள் போறோம், நமக்கு இதே கருத்தை தான் வலியுறுத்துது. அப்போ அவரவர்கள் பரிபாக நிலைக்கு தக்க பரமன் அவர்களுக்கு அனுகிரகம் செய்கின்றார். இப்ப பசு புண்ணியத்தை நிறைய செஞ்ச ஆன்மாக்கள் அந்த பசு புண்ணிய மேலீட்டால சொர்க்காதி அந்த சொர்க்கலோகத்துல இருக்க ஒவ்வொரு பதவிக்கு போறாங்க. அந்த பதவிகளை பெற்ற அந்த விண்ணவர்கள் சிவபெருமானை விரும்பி அடிதொழுதால் அவர்களுக்கு அமுதாக இருப்பார். காய சித்தி ஆகிய யோக பயனை விரும்புபவர்களுக்கு அழிவற்ற காலமாக இருப்பார். விதி மார்க்கங்களை விரும்புபவர்களுக்கு வேதமாக இருப்பார். வேதம் வந்து விதிக்கப்பட்டது இல்லையா, அதனால விதி மார்க்கத்தை விரும்புபவர்களுக்கு வேதமாக இருக்கின்றார். அடுத்து பக்தி மார்க்கத்தை விரும்புபவர்களுக்கு அந்த பண் ஒரு பாடலாக, நமக்கு திருமுறை பாடல்கள்லாம் பண்ணொன்ற பாடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த பண்ணொன்ற இசைபாடும் பழனம் சேர் அப்பன் என்று நம்ம அப்பர் சுவாமிகள் அவரை போற்றுவார். இப்படி அமுதமாக அதன் பயனான அமரத்துவமாயும் பண்ணொரு கேள்வின்னு வருது இல்லையா, அந்த கேள்வி அறிவாகவும் அதன் காரணமாக பண்ணொரு பாடலாகவும் இருப்பார். இந்த அமுது உண்டவர்கள் சாவார், அதனால மருந்தும் காலமுமாக நிற்கும் அப்படின்னு சிவத்தை பற்றி நமக்கு அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. விண்ணின்று அமரர் அப்படின்னு சொல்லும் போது தாம் அடைந்த பதவியில நீடித்து இருக்கணும்னு அந்த மருந்தை உண்டு உழப்பிலா காலம் வாழணும் அப்படின்னு அவங்க முற்படுவார்கள். ஏனையோர் வந்து கேள்வியும் பாடலுமாக அனுபவித்து அன்பு நெறியில தலை சிறக்கணும்னு நினைப்பாங்க. இந்த இரண்டு வகையில உள்ளவர்களுக்கும் அவங்க எண்ணியபடி ஸ்ரீ பஞ்சாட்சர ஜபமானது பயனளிக்கும் என்று மிக அழகாக நமக்கு ஐந்தெழுத்தை ஜபம் செய்வதால் என்ன பலன் கிட்டும் என்பதை தெளிவாக உணர்த்தியிருக்கின்றார். அடுத்து, ஐந்தின் பெருமையே அகலிடமாவதும், ஐந்தின் பெருமையே ஆலயமாவதும், ஐந்தின் பெருமையே அறவோன் வழக்கமும், ஐந்தின் வகை செய்ய பாலனும் ஆமே என்று சொல்லியிருக்கின்றார். இந்த அகன்ற உலகம் வந்து மாற்றமும் அழிவும் இல்லாம நிலை பெற்று வருவது எதனால் அப்படின்னு பார்த்தால் ஸ்ரீ பஞ்சாட்சர பெருமையால் தான். இந்த ஆலயங்கள் எல்லாம் சிறப்பாக அமைவது ஸ்ரீ பஞ்சாட்சர பெருமையால் தான். தர்ம சொரூபியாக, அதாவது கருணையே வடிவமான பெருமான் கருணை வழங்குவதும் ஸ்ரீ பஞ்சாட்சரத்தால் தான், அதன் பெருமையால் தான். மேலும் ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை ஜபிக்கக்கூடிய முறை தெரிந்து ஜபித்தால் அவனே பரிபாலனாக எழுந்தருள்வான் என்று அருமையாக இந்த பாடல் கருத்து நமக்கு சொல்லுகிறது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் அஞ்செழுத்தாலதான் அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா. ஆலயம், அதான் ஒரு வரியில ஆலயம் ஆகுது அப்படின்னு பாக்குறோம் பஞ்சாகரம். ஆலயமாதல் அப்படின்னா என்னன்னா, கர்ப்ப கிரகம் வந்து சிகரம், அர்த்த மண்டபம் வந்து வகரம், ரிஷபம் எழுந்தருளி இருக்கக்கூடிய மகா மண்டபம் யகரம், கூத்தப்பிரான் இருக்கக்கூடிய மன்றம் வந்து நகரம், பலிபீடம் வந்து மகரம். ஆக இது ஐந்தெழுத்து வடிவுல வருகிறத நம்ம பாக்குறோம். அதான் பஞ்சாட்சர வடிவுல ஆலயம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆக கருவறை முதல் பலிபீடம் வரைக்கும் ஸ்ரீ பஞ்சாட்சர வடிவு அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிபாலகன், பாலகன் சொல்லியிருக்கே சுவாமியோட நிலை வேற அப்படின்னு யோசிப்போம். இந்த இடத்துல பாலன் அப்படிங்கிறது காப்பவன் அப்படிங்கிற பொருள்ல வந்திருக்கு. ஆக நாம் இந்த ஐந்தின் வகை செய்து அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த ஓதும் முறை தெரிந்து ஐந்தெழுத்தை ஓதினால் எல்லா பலனும் சித்திக்கும் என்று அருமையாக இந்த பாடலிலே சொல்லி இருக்கின்றார். அடுத்தாற்போல, வேறெழுத்தாய் விண்ணாய் அப்புறமாய் நிற்கும், நீரெழுத்தாய் நிலம் தாங்கியும் அங்குள்ள சீரெழுத்தாய் அங்கியாயும் உயிர் ஆமெழுத்தா உயிராம் எழுத்து ஓர் எழுத்து ஈசனும் ஒன் சுடராமே அப்படின்னு சொல்றார். அதாவது பிரணவமாகவும் ஆகாய பீஜமாகவும் அதற்கு பின்னால நிக்கக்கூடிய வாயு தேயு அப்பு பீஜங்களாகவும், நிலமாக தாங்கி நிற்கக்கூடிய பிருத்திவி பீஜமாயும், ஐம்பூதங்கள்லேயும் வியாபித்திருக்கக்கூடிய சிறப்பெழுத்தாகிய சிகாரமாகவும் அதற்கு உடலாக உள்ள வகாரமாகவும் நிற்கின்றார் பெருமான். அதுவும் ஒன் சுடராக நிற்கின்றார் என்று சொல்லுகிறார். இப்ப முதல்ல என்ன சொல்றாரு, வேறெழுத்து நீரெழுத்து சீரெழுத்து இல்லையா, உயிராம் ஓரெழுத்து, அதை பார்க்கலாம். முதல்ல உயிராம் ஓரெழுத்து, உயிராம் எழுத்து ஓரெழுத்து, அதாவது உயிரெழுத்துக்கள் இயங்குவதற்கு காரணமாக எல்லாவற்றோடும் கலந்திருக்கக்கூடிய ஓரெழுத்தாகிய அகரம். இந்த அகரம் அப்படிங்கிறது ஈசனை குறிக்கின்றது. சிவனே அகரமாதலையும் நிறைந்திருத்தலையும் நமக்கு அழகாக நமது உமாபதி சிவாச்சாரியார் அருளிய திருவருட்பயன்ல அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து என்ற குரலானது நமக்கு உணர்த்துகிறது. இதே கருத்தை தான் அங்க பாக்குறப்ப அந்த சித்தாந்த கருத்தை இந்த பாடலில் நாம் காண முடிகிறது. அடுத்து வேறெழுத்தாயின்னு வருது. வேர், வேறா இல்லையா, வேர்னா மூலம். அப்ப மூல எழுத்தாகிய பிரணவமாகி, ஏன்னா பிரணவம் தான் எல்லாவற்றிற்கும் மூலம், அதனால இங்கனம் அருளினார் என்று நம்ம பார்க்கணும். அடுத்து விண்ணாய் அப்படின்னு சொல்றாரு. விண்கிறது ஆகாசம், ஆகாசத்துக்குள்ள பீஜம் வந்து ஹம். அப்புறமாய் நிற்கும் நீரெழுத்தாய் அப்படிங்கிறது ஆகாசத்தை அடுத்து வாயு தேயு அப்பு அந்த பீஜங்கள். அடுத்து அந்த பிருத்திவி நிலமாகிய அனைத்தையும் தரித்து நிற்பதாகிய பூதம், நிலம் தாங்கின்னு சொல்றது. மண் வந்து கடினமாக தரிக்கும் அப்படிங்கறத வைத்து நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஐம்பூதங்கள்லையும் தனித்தனியே வியாபித்துள்ள சிறப்பான எழுத்து சி என்று சொல்லக்கூடிய சிவாக்கரம். அடுத்து சீரெழுத்தாய் அங்கி இல்ல அங்கியாய் அப்படின்னு சொல்றாரு. அங்கத்தை உடையது அங்கி. அங்கியாய்னா என்னது, சக்தி அக்கரமாய், சிகாரம் உடலாக வகாரம் உயிராக, அதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு இங்கனம் உணர்த்தி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அடுத்து ஒன் சுடராம் அப்படின்னு சொல்லும் போது உன் சுடர்னா என்னது? ஒளி பொருந்திய சுடர். சிவம் வந்து சுடரும் சக்தி வந்து ஒளியும், இயைந்து ரெண்டு பேரும் அதாவது பிரிக்க முடியாத நிலையில் நிற்பதால் ஒன் சுடரா இயைந்து நிற்கின்றார்கள் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து கூறியுள்ளார். இப்ப இந்த ஈசன் வந்து ஓரெழுத்தாய் தோன்றி பலவாக விரிந்து இரண்டாய் அடங்கி ஒன் சுடராக, அதாவது சிவசக்தி அபின்னமாக நிற்கின்றார் அப்படிங்கிற ஒரு கருத்தை, அந்த உண்மையை இந்த திருமந்திரம் புலப்படுத்துகின்றது. இது ஆகம துணிவும் கூட. இப்ப சிவாகமங்கள் சித்தாந்தமாகுங்கிறது நமக்கு சித்தியாரும் சொல்லியிருக்கு. ஆக இந்த உண்மை விளக்கத்திலையும் இந்த பஞ்சபூதங்களுக்குள்ள பீஜங்கள்லாம் எடுத்து சொல்லப்பட்டிருக்கும். அதாவது பொன் பார் புனல் வெண்மை, பொங்கும் அனல் சிவப்பு, வன்கால் கருமை, வளர் வாங் தூமம் என்பார் எழுத்து லவரய அப்பாராதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நம்முடைய மனவாசகம் கடந்தார் மெய்கண்ட தேவ நாயனாரிடம் நேரடியாக நமது அருளந்தி சிவாச்சாரியாரை போல பாடம் கேட்டவர். அவர்தான் நமக்கு இந்த உண்மை விளக்கம்ங்கிற நூல்ல இந்த ஐம்பூதங்களை பற்றி அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். இப்ப நம்ம பார்த்த அந்த உண்மை விளக்க பாடல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, மண் வந்து பொன்னிறமானது, நீர் வெண்ணிறமானது, நெருப்பு அது வளர்கின்ற நெருப்பு அது செந்நிறமானது, வலிய காற்றானது கருநிறமானது, பறந்துள்ள விண் வந்து புகை நிறமானது அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்லுது. இந்த மண் முதலிய ஐம்பூதங்களுக்கும் அந்த ஒவ்வொரு வித்து எழுத்து உண்டு. லகரம் வகரம் ரகரம் யகரம் அகரம் அதுதான் இங்க பார்த்தோம். எழுத்து ல வ ர ய அ அப்படின்னு பார்த்தோம்ல, அது இந்த எழுத்துக்கள் எல்லாம் இந்த பூதங்கள்ல எங்கான்றும் இப்படி அழுந்தி இருக்கும். பஞ்சபூதங்கள்லையும் ஐம்பெரும் பூதங்களும் அசைவுடையன. அந்த அசைவுகள் வந்து சில அசைவு நமக்கு கண்ணுக்கு புலனாகும், சில அசைவுகள் நமக்கு கண்ணுக்கு, இப்போ நெருப்பு அது அசைவு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும், நீரில் அசைவு இருக்கிறத பார்க்க முடியும், நிலத்தில் அசைவு இருப்பத நாம பார்க்க முடியும். அது மாதிரி சில சமயங்கள்ல அந்த அசைவுகள் நமக்கு புலப்படும், சில நேரங்கள்ல அது வந்து நமக்கு புலனாகாது. இந்த அசைவு ஏற்படும் போது எழும் ஒலிதான் இங்கு வந்து பீஜங்கள் என்று எழுத்துக்களாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அவை பீஜாட்சரம் என்று அழைக்கப்படுகின்றன. அதான் ஹம் யம் ரம் வம் லம் அப்படின்னு அழகாக அவற்றுக்கு அந்த ஐம்பூதங்களுக்கும் உள்ள பீஜங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு பாடல்லையே அழகாக நமக்கு திருவருட்பயன் கருத்தும் உண்மை விளக்க கருத்தும் இருக்கு அப்படிங்கிறத நாம பார்த்தோம். சரி, அதற்கு அடுத்தபடியாக இயந்தனள் ஏந்திழை என்னுள மேவி நயந்தனள் அங்கே நம சிவ என்னும் பயந்தனையோரும் பதமது பற்றும் பெயர்ந்தனன் மற்றும் பிதற்றறுத்தானே பிதற்றறுத்தேனே என்று சொல்லுகிறார். திருவருளை பெற்றால் என்னவெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று உணர்த்துகிறார். பராசக்தி வந்து ஆன்மாவாகிய அடியேன் உள்ளத்தை ஒரு விரும்பி பொருந்தினாள் என்று சொல்லுகிறார். இயந்தனள் ஏந்திழை என்னுளே மேவி, அம்பாள் வந்து என்னுடைய உள்ளத்தை விரும்பி பொருந்தினாள். நயந்தனள் அங்கே அவ அதையே அங்க விரும்பி அமர்ந்தாள். அதனால நம சிவ அப்படின்னு காமியம் கருதி ஜெபிக்கக்கூடிய அந்த அந்த நிலையில் இருக்கக்கூடிய பற்றை நான் நீங்கினேன். நம சிவ என்னும் பயந்தனையோரும் பயந்தனையோரும் பதமது பற்றும் பெயர்ந்தனன் அந்த பற்றை விட்டேன். அதனால மற்றும் பிதற்றறுத்தேனே அப்படின்னு சொல்றார். அதனால வேறு பிதற்றல்களையும் ஒழிந்தேன் அப்படின்னு சொல்றார். நம சிவைய அப்படிங்கிறதுல நாலாவது எழுத்து வந்து வகரம். நான் அதை சிந்தித்தேன், அடியன் உள்ளத்துல பராசக்தி விரும்பி அமர்ந்தாள். அதனால அதாவது வழிபாட்டுல வந்து ரெண்டு இருக்கு, காமியம் நிஷ்காமியம் அப்படின்ட்டு. அப்ப காமியம் கருதி செய்யப்படக்கூடிய நம் முதலான மந்திர பற்றும் அற்றது. அந்த நம சிவையன் சொல்றோம், அந்த பற்று அற்றது. அது மட்டுமல்ல காமியங்கருதி பிற தெய்வங்களை பிதற்றக்கூடிய, எதை தின்னா பித்தம் தெளியுது அப்படின்னு சொல்லுவாங்க உடனே, இன்னைக்கு இதை செஞ்சா சரியா போயிருமா, இன்னைக்கு அதை செஞ்சா சரியா போயிருமா, பரிகாரம்ங்கிற பேர்ல எல்லா சிறு தெய்வங்களையும் வணங்குறது. சிவபெருமான கும்பிட்டாச்சுக்கு அப்புறம் வேற தெய்வங்களை கும்பிடணுங்கிற அவசியமே நமக்கு கிடையாது. அம்பாலே அந்த சுவாமிக்குள்ள ஒடுக்கும் இல்லையா. உருவ திருமேனியா பார்த்தா அர்த்தநாரியா பார்க்கலாம், அருவுருவ திருமேனியா பார்த்தா ஆவுடையார்ல அம்பாலும் பானத்துல சுவாமியும் இருக்காங்க, தாதான்மிய சம்பந்தம் அப்படின்னு சித்தாந்தம் எடுத்து சொல்லுது. அவங்க ரெண்டு பேரையும் நம்ம பிரிக்க முடியாது. அடுத்து யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி மாதொரு பாகந்தான் வருவார். இப்ப நாம எந்த தெய்வத்தை வச்சு வழிபட்டாலும் அங்கே மாதொரு பாகன், அதாவது சிவபெருமான் அம்பாலோட இருக்கிறார் இல்லையா, உமாதேவியோட இருக்கக்கூடிய சுவாமி தான் அங்க வருகிறார். ஏனைய தெய்வங்கள் நம்ம வழிபடுகின்ற, நம்ம வைத்து நம்ம நிறைய இஷ்ட தெய்வம் வச்சிருப்போம், அதெல்லாம் பிறக்கும் இறக்கும். என்னடா இந்த கருத்தை நமக்கு முதல்ல ஜீரணிக்கிறதுக்கு ஆதி காலத்துல கொஞ்சம் கஷ்டப்படும். சித்தாந்தம் படிச்சா இது நல்லா புரியும். இந்த தோத்திரம் சாத்திரம் ரெண்டையும் நல்லா படிச்சுட்டோம்னா நமக்கு இது தெளிவா புரியும். இப்ப தோத்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரன், ஈரிலாதவன் ஈசன் ஒருவனே அப்படின்னு சொல்லியிருக்கும் அப்பர் சுவாமி தேவாரம். இதுவரைக்கும் 100 கோடி பிரம்மா, 100 பிரம்மா கிடையாது. நம்ம பிரம்மான்னா பெர்மனன்ட் ஒரு ஆள் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அது ஒரு போஸ்ட், ஒரு பதம். அதுல இதுவரைக்கும் 100 கோடி பேர் வந்துட்டு போயாச்சு. இந்த பசு புண்ணியம் செஞ்சு அதன் பயனாக தேவலோகத்துல பதவி கிடைக்கலையா, அப்படி இருந்தது. அடுத்து அந்த பிரம்மனை விட விஷ்ணுவுக்கு ஆயுள் கூட, அதான் 6 கோடி நாராயணர் அங்கனே அப்படின்னு சொல்றார். இதுவரைக்கும் 6 கோடி நாராயணர் வந்துட்டு போயாச்சு. சரி, அப்ப இந்திரன் தேவலோகத்துக்கு அவன் தானே தலைவன், அவன் எவ்வளவு பேர் வந்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாம போய் கங்கை உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து அதை கலக்கிற இடம் வரைக்கும் உள்ள மணலை எண்ணணும். 7 கங்கை மணல் எண்ணில், அந்த மணலை புறம் எண்ணி பார்க்கணும், அவ்வளவு இந்திரன் வந்துட்டு போயாச்சு. ஈரில்லாதவன், அதான் தோற்றமும் கிடையாது முடிவும் கிடையாது யாருக்கு, சிவபெருமானுக்கு என்று அழகாக சொல்லியிருப்பார். எண்ணிலி பிரம்மர்கள் எத்தனையோ மால் பிரம்மன் இல்லை, அதெல்லாம் திருவாசகத்திலே வருது. அதனால அவங்கெல்லாம் மிகுதியாக வந்து கொண்டிருக்கின்றார். அவர்களை நினைத்து நாம் வழிபடுவது, நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய நாமத்தை சொல்லி அவங்களுக்கு ஒரு அஷ்டோத்திரம் சொல்றோம், அல்லது சஹசிரநாமம் சொல்லி பூஜை பண்றோன்ட்டு, அல்லது திரிசதி சொல்றோம் அப்படின்ட்டு. ஆனா இந்த இது பூரா சுவாமிக்கு தான் போகும் இல்லையா. சுவாமி தான் இருக்கிறதுலயே உயர்ந்தவர், ஸ்ரீ பஞ்சாட்சரம் தான் இருக்கிறதுலயே உயர்ந்த மந்திரம், ராஜ மந்திரம். அதனால மற்ற தெய்வங்களை நினைத்து காமியத்தின் பயனாக பிதற்றக்கூடிய பிதற்றல்களை எல்லாம் நம்மை விட்டு நீங்கிவிடும். என்னைக்கு நம்ம சிவபெருமானை வணங்க ஆரம்பித்து விட்டோமோ, ஏன்னா அவரோட ஆணைப்படிதான மற்றவங்கள்லாம் இயங்குறாங்க. அப்ப அவரையே வணங்கியாச்சுன்னா அவர் அந்த ஆணைப்படி இயங்குறவங்கள்ட்ட அவங்க நமக்கு என்ன செய்யணும்னு அவரே ஆணையிட்டு விடுவார். அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நமக்கு இதை எடுத்து சொல்லி நம சிவ என்பதுல யகரம் அதை எடுத்து இந்த பாடல்ல நமக்கு சொல்லி ஆன்ம எழுத்தாகிய யகரத்தை அதில் அழகாக குறித்து தியானிப்பவன் தியானிக்கப்படும் பொருள் வந்து சிவ, கலந்த பொருள் வந்து நம இல்லையா. அந்த நமங்கிறது மலங்கள். அப்ப நிஷ்காமிய இச்சை விளைந்தது. நிஷ்காமியமா நமக்கு என்ன கேட்கணும்னு கூட தெரியாது. அதனாலதான் அழகா வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய்னு நம்மகிட்ட கேட்க சொன்னா முடி மன்னன்ட்ட பிடி அரிசி தான் கேட்போம். அவன் நமக்கு எவ்வளவோ கொடுக்கணும்னு நினைச்சிருப்பான், நம்ம போய் எனக்கு ஒரு பிடி அரிசி வேணும் அப்படின்னு நம்ம போய் கேட்டுட்டு இருக்கோம். அதனால அவன்கிட்ட நம்ம கேட்கவே வேண்டாம். இந்த மாதிரி முறையான வழிபாட்டை நாம் செய்தால் நிஷ்காமிய பலனானது நமக்கு கிடைக்கும் என்று மிக அழகாக எடுத்து காட்டியுள்ளார். அதற்கு அடுத்தபடியாக அகாரம் உயிரே உகாரம் பரமே மகார மலமாய் வரு 36 சிகாரம் சிவமாய் வகாரம் வடிவமாய் அகாரம் உயிரென்று அறையலும் ஆமே அப்படிங்கிறார். பிரணவ பஞ்சாக்கரம் அது வந்து விஎஸ்டி ஜடப்பொருளாயினும், ஸ்ரீ பஞ்சாட்சரம் சித்து பொருளாகவும் விளங்கும் என்று உணர்த்தியிருக்கின்றார். இந்த அகாரம் உயிரே, அதான் அகாரமாகிய பசு, உகாரமாகிய அந்த பரமேன்னு சொன்னனால பதி, மகாரமாகிய பாசம், அதான் அந்த ஆணவம் கண்மமாயை, அதான் அதுல என்ன வருது, தத்துவங்கள் 36 இல்லையா, 36 தத்துவங்கள், ஆன்ம தத்துவங்கள் 24, வித்யா தத்துவங்கள் 7, சிவ தத்துவங்கள் 5, ஆக மொத்தம் 36 தத்துவங்கள். அப்ப அந்த ஸ்ரீ பஞ்சாட்சரத்துல சிகாரம் வந்து சிவமாகவும், வகாரம் வந்து அவருடைய திருமேனியாகவும், யகாரம் வந்து ஆன்மாவாகவும் நிற்கின்றது என்று மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். அப்போ ஓம் அப்படிங்கிறது விஎஸ்டி நிலையில, அதோட விஎஸ்டி நிலையில அகாரம் வந்து ஆன்ம தத்துவமாகவும், உகாரம் சிவ தத்துவமாகவும், மகாரம் வித்யா தத்துவமாகவும், அந்த 36 தத்துவங்கள்ல இருந்து அதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆக இந்த பாடல் வந்து பசு, பதி, பாசம் அவற்றையெல்லாம் நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது. தத்துவங்கள் அனைத்தும் ஜடம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்ரீ பஞ்சாட்சரம் வந்து சிவம், சக்தி, ஆன்மா அப்படிங்கிற சித்து அதுல இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அதனால நாதகாரியமான பிரணவத்திலையும் ஸ்ரீ பஞ்சாட்சரம் சிறந்தது. சூக்கும பிரணவ பஞ்சாட்சரம், அதத்தான் பிரணவம் அப்படின்னு சொல்றோம். வகாரம் வடிவென்றது இல்லையா, வகாரம் வந்து வடிவு. ஆக இங்கனம் இந்த பாடலிலும் நமக்கு அருமையான இந்த 36 தத்துவங்கள், ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவங்கள்லாம் இதுல அடங்கி இருக்கு அப்படிங்கிறத அழகாக எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நாம பார்க்கிறோம். அடுத்து அஞ்சுழவானை அடவியுள் வாழ்வன, அஞ்சுக்கும் அஞ்செழுத்து அங்குசமாவன, அஞ்சையும் கூட தடுக்க வல்லார்கட்கே, அஞ்சாதி ஆதி அகம் புகழாமே என்று சொல்லுகிறார். அதாவது நமக்கு நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு காடு, நம்மளுடைய தேகம் வந்து ஒரு காடு. அந்த காட்டுல அஞ்சு யானை இருக்கு, அதாவது 5 இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து 5 யானைகளாக உருவகப்படுத்தி இருக்கிறார். அஞ்சுல ஆனை என்று, அது அடவின காடு. ஏன் அடவின்னு சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா, காம குரோத லோப மோக மத மாச்சரியம் இல்லையா அப்படிங்கிற புதர் மண்டி கிடக்கு இந்த உடம்புக்குள்ள. அந்த இவ்வளவும் புதர் மண்டி கிடக்குறதுனால ஒரு இருள் உள்ள சூழ்ந்திருக்கு. காடு எப்படி இருக்கும், புதர் மண்டி இருளா இருட்டா இருக்கும். அதனால நம்முடைய தேகத்தை அடவி என்று சொல்லுகின்றார், காடு. அந்த காட்டுக்குள்ள பஞ்சேந்திரியங்களை வந்து 5 யானைகளாக நமக்கு உருவகப்படுத்தி இருக்கின்றார். இந்த அஞ்சையும் அடக்கணும் இல்லையா, ஒரு யானை அடக்கிறதே கஷ்டம். நம்மகிட்ட எத்தனை யானை இருக்கு, 5 யானை. இந்த 5 யானைய எப்படி தடுக்கணும், அந்த யானையை அடக்கணும்னா நம்மகிட்ட கண்டிப்பா அங்குசம் வேணும். அப்ப 5 யானைக்கு 5 அங்குசங்கள் வேண்டும். அந்த 5 அங்குசங்கள் தான் என்னதுன்னு பார்த்தோம்னா பஞ்சாட்சரம் என்று மிக அழகாக சொல்லுகிறார். சிவயநம, இததான் அந்த பஞ்சேந்திரியங்களை அடக்கக்கூடிய, ஒரு சேர அடக்கக்கூடிய 5 அங்குசங்கள் என்று நமக்கு மிக அழகாக சொல்லி, 5 எழுத்தையும் கூட தடுக்க வல்லார்களே, அஞ்சாதி ஆதி அகம்புகளாம். அதாவது அந்த 5 எழுத்துக்களாகிய முதன்மையானவற்றில் முதன்மையானது என்னது, சிவசக்திகள். அப்ப இந்த 5 பூதங்களுக்கும் முதல்வர் யாரு, சிவம். அப்ப ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை துணையாக கொண்டு பஞ்சேந்திரியங்களை அடக்க வல்லார்களுக்கு, அடக்க வல்லவர்கள் சிவசக்தியின் இருப்பிடத்தை சேரலாம் என்று இந்த திருமந்திர பாடல் நமக்கு அழகாக உணர்த்துகிறது. என்ன அழகா, நம்ம உடம்ப ஒரு காடு இல்லையா, உள்ள புதர் மண்டி கிடக்கு, இருள் இருக்கு, அதனால அறியாமையால உள்ள இருளு, காம குரோத லோப மோக மத மாச்சரியங்களால புதர் மண்டி கிடக்கு. ஆக இது ஒரு அடவி காடு. இந்த காட்டுக்குள்ள 5 யானை, அது பஞ்சேந்திரியங்கள், அதை அடக்கக்கூடிய 5 அங்குசங்கள் ஸ்ரீ பஞ்சாட்சரம் என்று, சிவாய நம என்ற அந்த பஞ்சாட்சரம் என்று நமக்கு மிக அழகாக இந்த பாடலின் மூலம் உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். மருவும் சிவாயமே, மண்ணும் உயிரும் அருமந்த யோகமும் ஞானமும் ஆகும், தெருள்வந்த சீவனார் சென்றிவற்றாலே அருள் தங்கி அச்சிவமாவது வீடு. என்று சொல்லுகின்றார். சிவய அப்படிங்கிறது என்னதுன்னு பார்த்தோம், உயிர். அப்புறம் உயிரை சிவத்தோடு கொண்டு சேர்க்கக்கூடிய அருள். ஞானமே உருவான சிவம். அப்ப சிவம் இருக்கு, சக்தி இருக்கு, உயிர் இருக்கு, அதுதான் சிவயங்கிறது. இப்ப மலதன்மங்கள்ல இருந்து நீங்கி தெளிந்த உயிர்கள் வந்து இந்த மூன்று எழுத்துக்களையும் துணையாக கொண்டு திருவருள்ள தங்கி அச்சிவமே ஆவது வீடு பேறு என்று நமக்கு மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். மண்ணும் உயிர் என்று சொல்லி இருக்கின்றார். அதாவது நித்திய சொல் அதுவும் ஒன்று. அருமந்த யோகம் அப்படிங்கிறது அருட்சக்தியை சொல்லியிருக்கிறார். ஏன்னா ஆன்மாவை சிவத்தோடு சேர்க்கக்கூடிய உபகாரி வந்து அருள் தான், அருள் சக்தி தான். ஞானம் என்பது இங்கே, அதாவது இந்த யோகம் என்பது அம்பாளையும் ஞானம் என்பது சிவத்தையும் இந்த பாடலிலே குறிக்கின்றது. தெருள் வந்த சீவனார் ஸ்ரீ பஞ்சாட்சரத்தோட திறத்தை உணர்ந்து மல நீக்கம் பெற்ற ஆன்மா. அதை பற்றி அழகா அப்படி ஒரு விளக்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். சீவன் என்று சொல்லாமல் சீவனார் அப்படின்னு உயர்த்தல் பொருள்ல சொல்லியிருக்கார். ஆக சிவய நமங்கிறத சாதனமாக கொண்டு அருளாகிய ஆனந்த வாரியில பெரியாம தங்கி அந்த ஞானமே வடிவான சிவமாக அமர்வதை இந்த பாடல் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகிறது. மேலும் இந்த ஐந்தெழுத்து நமக்கு ஒரு பற்றுக்கோடு என்பதை, அதாவது ஐந்தெழுத்தை பற்றி மிகவும் அதிகமாக இந்த நாலாம் தந்திரத்திலே சொல்லி இருக்கின்றார். விதி எண்ணும் அஞ்செழுத்து என்று சிவஞான போதமும் நமக்கு சொல்லுது இல்லையா, அது போல